ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அல்ஜீரியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு அப்தல் மஜித் தெபோனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நாடு முழுவதும் 5G தொலைத்தொடர்பு சேவை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை கட்டமைப்பை இந்தியா கொண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார். எகிப்த் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரகு மாரிசுவாமி பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். அல்ஜீரியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மக்காம் எச்சாஹிடில் உள்ள போர் தியாகிகள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். இதைத் தொடர்ந்து முஜாஹித் அருங்காட்சியகத்தை அவர் பார்வையிடுகிறார். இந்தியா அல்ஜீரியா இடையேயான இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டு அதிபர் திரு அப்தல் மஜித் தெபோனுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் அல்ஜீரியா இந்திய பொருளாதார அமைப்பின் கூட்டத்திலும் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்து கொள்கிறார். அல்ஜீரியாவை தொடர்ந்து வரும் 16 தேதியன்று மௌரிட்டானியாவுக்கும் 17 தேதியன்று மலாவிக்கும் குடியரசுத் தலைவர் பயணம் மேற்கொள்கிறார். ஐநா சபையில் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சர்வதேச அமைப்பின் 149வது கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கி இம்மாதம் 17 தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டத்தில் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழு பங்கேற்கிறது. இதில் அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான அறிவியல் பயன்பாடு, தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் என்ற கருப்பொருளில் திரு ஓம் பிர்லா உரையாற்றுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிர்வாக கவுன்சில் கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் ஜெனீவாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இந்தியா சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் சிங், நாடாளுமன்ற இரு அவைகளின் தலைமைச் செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். உலக தரம் வாய்ந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை கட்டமைப்பை இந்தியா கொண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், டிஜிட்டல் பொது கட்டமைப்பில் உலகிற்கே வழிகாட்டும் வகையில் இந்தியா முன்னேற்றம் கண்டிருப்பதாக கூறினார். நாடுகளுக்கு இடையேயான பண பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் வசதிகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புத்தொழில் சூழல் அமைப்பை பொறுத்தவரை உலகில் 3வது இடத்தை நம் நாடு பெற்றிருப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். சைபர் தாக்குதல் மற்றும் தரவு திருட்டுகளை தடுக்கும் வகையில் நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உயர்தரத்தில் உள்ளதாக அவர் கூறினார். நிதி அபாயங்களை எதிர்கொள்ளும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை வங்கிகள் மற்றும் நிதி அமைப்புகள் செயல்படுத்த வேண்டுமென்றும் திரு சக்தி காந்ததாஸ் கேட்டுக்கொண்டார். மும்பையிலிருந்து நியூயார்க் சென்ற ஏர் இண்டியா விமானம் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இன்று காலை தில்லியில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதையடுத்து விமானத்தில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு சோதனையில் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ஏர் இண்டியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மும்பையிலிருந்து மஸ்கட் மற்றும் ஜெட்டா செல்லும் 2 இண்டிகோ விமானங்களும் வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதற்கிடையே மும்பை ஹவுரா ரயில் வெடிகுண்டு எச்சரிக்கை காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் ஜாலேகான் ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனை முடிவில் எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் ரயில் தொடர்ந்து இயக்கப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடு முழுவதும் 5G தொலைத்தொடர்பு சேவை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 5வது உலக தர நிர்ணய மாநாட்டில் பேசிய அவர், 22 மாதங்களில் நாட்டில் உள்ள 80% மக்களை இந்த சேவை சென்றடைந்துள்ளதாக கூறினார். இந்த மாநாடு உலக அளவில் தர நிர்ணயம் தொடர்பான ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்த இது உதவிகரமாக அமையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உலகம் எதிர்கொண்டு வருவதாகவும் அதன் காரணமாக தர நிர்ணயம் மற்றும் விதிமுறைகளில் மாற்றம் நிகழ்ந்து வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் 100 நாள் சாதனைகள். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி வீடுகள் கட்ட திட்டம். முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு 20 லட்சம் ரூபாயாக உயர்வு. 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 2500 கோடி ரூபாய் சுடல் நிதி. லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் 11 லட்சம் பேருக்கு சான்றிதழ். சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள். மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம். 7 லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள்.
தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான 10, 11, 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார். கோவையில் இதனை வெளியிட்டு பேசிய அமைச்சர், 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவித்தார்.
பிளஸ் டூவை பொறுத்தவரைக்கும் அடுத்த ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். பிளஸ் ஒன்னை பொறுத்தவரைக்கும் மெயின் எக்ஸாமினேஷன் டேட் மார்ச் 5ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு மார்ச் 27ஆம் தேதி வரை நடைபெறும். SSLC 10th மெயின் எக்ஸாம் டேட் மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும். ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் பிளஸ் டூக்கான ரிசல்ட் மே 9ஆம் தேதி வெளியிடப்படும். பிளஸ் ஒன்னுக்கான ரிசல்ட் மே 19ஆம் தேதி வெளியிடப்படும். 10ஆம் வகுப்புக்கான ரிசல்ட் மே 19ஆம் தேதி வெளியிடப்படும்.
12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வு பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கும் என்றும், 11ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 15ஆம் தேதியும், 10ஆம் வகுப்பு செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 22ஆம் தேதியும் தொடங்கும் என்றும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். எகிப்த் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரகு மாரிசுவாமி பட்டம் வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 24-22, 17-21, 21-16 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் அல்வேரோ வாஸ்குஸை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பொக்கா நவநீத் ரித்திகா இணை 2வது இடம் பிடித்தது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரகிருதி பாரத் 3வது இடம் பிடித்தார். ஜெர்மனியில் நடைபெற்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான யோனிக்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரசாத் 2ஆம் இடம் பிடித்தார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 13-21, 21-17, 21-19 என்ற செட் கணக்கில் யுக்ரைனின் இவான் ஷேர் ஹோரோட்சேவிடம் தோல்வியடைந்தார். ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி 70 ரன் வித்தியாசத்தில் சௌராஷ்டிரா அணியை வென்றது. கோவையில் நடைபெற்ற இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் சௌராஷ்டிரா அணி 203 ரன்னும் தமிழக அணி 367 ரன்னும் எடுத்தன. 4வது நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய சௌராஷ்டிரா அணி 94 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தமிழக அணியின் நாராயண் ஜெகதீசன் சதம் அடித்தார். குர்ஜப்னித் சிங் அதிகபட்சமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் இன்று நியூசிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் இன்று காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக வலுவடையும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழகம், புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடற்பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் அது தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை நீடிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அல்ஜீரியா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் திரு அப்தல் மஜித் டெபுனோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நாடு முழுவதும் 5G தொலைத்தொடர்பு சேவை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை கட்டமைப்பை இந்தியா கொண்டிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடப்பு கல்வி ஆண்டுக்கான 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று வெளியிட்டார். எகிப்த் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரகு மாரிசுவாமி பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.